சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை July 25, 2021. தலைப்பு: உண்மை. கோல்டன் உரை. சங்கீதம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனையன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் ஆயிருக்கிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து உபாகமம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். ஏசாயா. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது: இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தொக்கு நூலுமாக வைப்பேன். போய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும். நீதிமொழிகள். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. மார்க்கு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை அகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், நீதியின் மேல் பசிதாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள். நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். மத்தேயு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். எபிரேயர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. மத்தேயு. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யோவான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயந்தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கிறதில்லை. நான் நியாயந்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சிந்தனையாளர்களுக்கான நேரம் வந்துவிட்டது. கோட்பாடுகள் மற்றும் நேர மரியாதைக்குரிய அமைப்புகளிலிருந்து சுயாதீனமான உண்மை மனித குலத்தின் போர்ட்டலை தட்டுகிறது. கடந்த காலத்துடனான மனநிறைவும் பொருள் முதல்வாதத்தின் குளிர்ச்சியான மரபுகளும் நொறுங்கி போகின்றன. கடவுளை அறியாமை என்பது விசுவாசத்தின் படியாகும். கீழ்ப்படிதலுக்கான ஒரே உத்தரவாதம் அவரை பற்றிய சரியான பயம். யாரை சரியாக அறிந்து கொள்வது என்பது நித்திய வாழ்க்கை. பேரரசுகள் வீழ்ச்சியடைந்தாலும் கர்த்தர் என்றென்றும் ஆட்சி செய்வார். நாம் கடவுளுக்காக பொறுமையாக காத்திருந்து உண்மையை நீதியுடன் தேடும் போது அவர் நம் பாதையை வழிநடத்துகிறார். உண்மை சுதந்திரத்தின் கூறுகளை கொண்டு வருகிறது. அதன் பேனரில் அடிமைத்தனம் ஒழிக்கப்படுகிறது என்ற ஆத்மாவால் ஈர்க்கப்பட்ட குறிக்கோள் உள்ளது. கடவுளின் சக்தி சிறை பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. தெய்வீக அன்பை எந்த சக்தியும் தாங்க முடியாது. இயேசு தனது தேவாலயத்தை ஸ்தாபித்தார். கிறிஸ்துவை குணப்படுத்தும் ஆன்மீக அஸ்திவாரத்தில் தனது பணியை பராமரித்தார். சீஷர்கள் மற்றவர்களை விட தங்கள் எஜமானரை கைது செய்தனர். ஆனால் அவர் சொன்னதும் செய்ததும் அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது அவர்கள் அவரை அடிக்கடி கேள்வி கேட்டிருக்க மாட்டார்கள். இருப்பதன் உண்மையை கற்பிப்பதிலும் நிரூபிப்பதிலும் இயேசு பொறுமையாக இருந்தார். சத்தியத்தின் இந்த சக்தி நோயுற்றவர்களை குணமாக்குவதையும் தீமையை வெளியேற்றுவதையும் இறந்தவர்களை எழுப்புவதையும் அவருடைய மாணவர்கள் கண்டார்கள். ஆனால் இந்த அற்புதமான வேலையின் இறுதி அவர்களால் கூட ஆன்மீக ரீதியில் அறியப்படவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட பின் அவர்களுடைய மாசற்ற ஆசிரியர் அவர்களுக்கு முன் நின்றபோது நோய், பாவம், நோய், மரணம் மற்றும் கல்லறை ஆகியவற்றின் மீது வெற்றி பெற்றவர் புரிந்து கொள்ள ஆவலுடன், எஜமான், ஆனால் நான் யார் என்று நீங்கள் யார் சொல்கிறீர்கள்? இந்த புதுப்பிக்கப்பட்ட விசாரணையின் பொருள் பிரபலமான மனதிற்கு மிகவும் மர்மமான யார் அல்லது என்ன வேலை செய்ய முடியும்? சீமோன் தனது வழக்கமான தூண்டுதலுடன் தனது சகோதரர்களுக்காக பதிலளித்தார். அவருடைய பதில் ஒரு பெரிய உண்மையை முன்வைத்தது. நீ கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அதாவது மேசியா என்பதை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளின் ஆவி, உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு, மனதளவில் குணமாகும். இந்த கூற்று சீமோன் பார், ஜோனா, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் அதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் உள்ள என் பிதாவே, அதாவது அன்பு, உங்களுக்கு வாழ்க்கை வழியை காட்டியுள்ளது. இதற்கு முன்னர் தூண்டப்பட்ட சீடர் அவரது பொதுவான பெயர்களான சைமன் பார், ஜோனா அல்லது ஜோனாவின் மகன் மட்டுமே அழைக்கப்பட்டார். ஆனால் இப்போது எஜமானர் இந்த வார்த்தைகளில் அவருக்கு ஒரு ஆன்மீக பெயரை கொடுத்தார். நீ பேதுரு என்று நான் உன்னிடமும் சொல்கிறேன். இந்த பாறை மீது பெட்ரோஸ் அல்லது கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் நான் என் தேவாலயத்தை கட்டுவேன். நரகத்தின் வாயில்கள், ஹெச், பாதாள உலகம் அல்லது கல்லறை அதற்கு எதிராக வெற்றி பெறாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இயேசு தனது சமுதாயத்தை தனிப்பட்ட பேதுருவை ஒரு மனிதனாக அல்ல, மாறாக உண்மையான மேசியாவை பற்றி பேதுரு ஒப்புக்கொண்டதன் பின்னணியில் உள்ள கடவுளின் சக்தியை நிறுவினார். தெய்வீக வாழ்க்கை, சத்தியம் மற்றும் அன்பு ஒரு மனித ஆளுமை அல்ல, நோயுற்றவர்களை குணப்படுத்துபவர் மற்றும் ஒரு பாறை, நல்லிணக்கத்தின் உறுதியான அடித்தளம் என்பது இப்போது பேதுருவுக்கு தெரிந்தது. இந்த ஆன்மீக விஞ்ஞான அடிப்படையில் இயேசு தனது குணங்களை விளக்கினார். இது வெளிநாட்டவர்களுக்கு அற்புதமாக தோன்றியது. சத்தியம் என்பது யுகங்களின் பாறை, மூளையின் தலைக்கல்லாகும். ஆனால் அது யாரின் மீது விழுந்தாலும் அது அவரை பொடியாக அரைக்கும். சத்தியத்தின் சக்தியை தவிர வேறு எதுவும் பிழையின் பயத்தை தடுக்க முடியாது. மேலும் பிழையின் மீது மனிதனின் ஆதிக்கத்தை நிரூபிக்க முடியும். பொருள் புலன்களின் சாட்சியம் முழுமையானது அல்லது தெய்வீகமானது அல்ல. ஆகையால் இயேசுவின் போதனைகள், அவருடைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் மனதின் விஞ்ஞானத்தின் சாட்சியங்கள் ஆகியவற்றில் நான் தடையின்றி நடவு செய்கிறேன். அங்குள்ள பிற அடித்தளங்கள் எதுவும் இல்லை. மற்ற அனைத்து அமைப்புகளும் பொருள் புலன்களின் மூலம் பெறப்பட்ட அறிவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அடிப்படையாக கொண்ட அமைப்புகள். காற்றால் அசைக்கப்பட்ட நாணல்கள், பாறையில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல. உண்மை அவளுடைய நித்திய சட்டங்களின் மூலம் பிழையை வெளிப்படுத்துகிறது. சத்தியம் பாவம் தன்னை காட்டிக் கொடுக்க செய்கிறது. மேலும் மிருகத்தின் அடையாளத்தை பிழையாக அமைக்கிறது. குற்றத்தை மன்னிக்க அல்லது அதை மறைப்பதற்கான மனநிலை கூட தண்டிக்கப்படுகிறது. நீதியை தவிர்ப்பதும் சத்தியத்தை மறுப்பதும் பாவத்தை நிலைநிறுத்துகின்றன, குற்றத்தை தூண்டுகின்றன, சுய கட்டுப்பாட்டை பாதிக்கின்றன, தெய்வீக இரக்கத்தை கேலி செய்கின்றன. அறிவியலால் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கை சத்தியம் உண்மையானது மற்றும் பிழை உண்மையற்றது என்பதில் உள்ளது. பிழை என்பது சத்தியத்திற்கு முன் ஒரு கோழை. இதையெல்லாம் காலம் நிரூபிக்கும் என்று தெய்வீக அறிவியல் வலியுறுத்துகிறது. உண்மை மற்றும் பிழை இரண்டும் மனிதர்களை பயப்படுவதற்கு முன்பை விட மிக நெருக்கமாக வந்துள்ளன. மேலும் பிழை சுய அழிவுக்குள்ளாகியதால் உண்மை இன்னும் தெளிவாகிவிடும். பிழையானது சத்தியத்தை போலவே உண்மையானது. அந்த தீமை அதிகாரத்தில் நல்லதல்ல, ஆனால் உயர்ந்ததாக இல்லாவிட்டால் அந்த முரண்பாடு நல்லிணக்கத்தைப் போலவே இயல்பானது. நோய் மற்றும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான நம்பிக்கை கூட நரம்புக்கு சிறிய உத்வேகம் இல்லை, முயற்சி. நாம் பிழையில் இருப்பதை விட சத்தியத்தில் அதிக நம்பிக்கை வைத்திருக்கும் போது, விஷயத்தை விட ஆவியின் மீது அதிக நம்பிக்கை, இறப்பதை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கை, மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கை, பின்னர் எந்த ஒரு பொருள் கருதுகோள்களும் நம்மை தடுக்க முடியாது. நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழையை அழித்தல். ஒரு பொருளாக தத்துவார்த்த வாழ்க்கை அடிப்படையானது இருப்பை பற்றிய தவறான புரிதலாக காணப்படுகிறது. மனிதனின் ஆன்மீக மற்றும் தெய்வீக கோட்பாடு மனித சிந்தனையை தோற்றுவித்து அதை சிறு குழந்தை இருந்த இடத்திற்கு இட்டு செல்கிறது. ஒரு புதிய பிறப்புக்கு கூட பழைய யோசனை, இருப்பது மற்றும் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்ற ஆன்மீக உணர்வுக்கு. இவ்வாறு பூமி எங்கும் சத்தியத்தால் அதன் ஒளியின் ஒளியில் மாற்றப்பட்டு பிழையின் இருளை விரட்டுகிறது. முதல் சத்தியம் அதன் பின்பற்றுபவர்களின் குறைவு மற்றும் உண்மையினால் எப்போது வழிநடத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே காலத்தின் அணிவகுப்பு சுதந்திரத்தின் பதாகையை தாங்குகிறது. இந்த உலகத்தின் சக்திகள் சண்டையிடும். மேலும் அவர்களின் அமைப்புகளுக்கு சந்தா செலுத்தும் வரை சத்தியத்தை காவலரை கடந்து செல்ல வேண்டாம் என்று அவர்களின் செண்டினல்களுக்கு கட்டளையிடுவார்கள். ஆனால் விஞ்ஞானம் சுட்டிக்காட்டப்பட்ட பயோனெட்டை கவனிக்காமல் அணிவகுக்கிறது. எப்போதுமே சில சலசலப்புகள் உள்ளன, ஆனால் சத்தியத்தின் தரத்திற்கு ஒரு அணிவகுப்பு உள்ளது. சிலர் சத்தியத்தின் தொடுதலுக்கு மெதுவாக அடிபணிவார்கள். போராட்டமின்றி சில மகசூல் பலரும் தாங்கள் பலனளித்ததை ஒப்புக்கொள்ள தயங்குகிறார்கள். ஆனால் இந்த ஒப்புதல் அளிக்கப்படாவிட்டால் தீமை நன்மைக்கு மேலாக தன்னை பெருமைப்படுத்தும். கிறிஸ்தவ விஞ்ஞானி தீமை, நோய் மற்றும் இறப்பை குறைக்க பட்டியலிட்டுள்ளார். அவர்களுடைய ஒன்றுமில்லாததையும் கடவுளின் முழுமையையும் அல்லது நல்லதையும் புரிந்து கொள்வதன் மூலம் அவர் அவர்களை வெல்வார். அவருக்கு நோய்வாய்ப்படுவது பாவத்தை விட குறைவான சோதனையாகும். மேலும் அவர்கள் மீது கடவுளின் சக்தியை புரிந்து கொள்வதன் மூலம் அவர் இருவரையும் குணப்படுத்துகிறார். அவை நம்பிக்கையின் பிழைகள் என்பதை கிறிஸ்தவ விஞ்ஞானி அறிவார். அவை சத்தியத்தால் அழிக்கப்படலாம். உண்மை எப்போதும் வெற்றியாளராகும். சர்ச் கையெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.